Hare Krishna. Hare Krishna, Krishna, Krishna. So here we are at Srila Prabhupada's farm community near Karamandurai in Tamil Nadu in India.
இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கருமந்துறை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீல பிரபுபாதருடைய பண்ணை சமுதாயத்தில் இருந்துட்டு இருக்கோம்.
And we may wonder, what are we doing here?
ஆச்சரியப்படலாம், இங்கே என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு.
What is the purpose of coming here and trying to start a farm project?
இங்க வரதோட நோக்கம் என்ன? ஏன் இங்க நம்ம பண்ணை சமுதாயத்தை ஆரம்பிக்கணும்?
When we say a farm project, it means it's on the way to being a farm project. It's not fully established by any means.
பண்ணை நிலத்துல வசிக்கிற அந்த திட்டம் அப்படின்னா இது அந்த அதுக்கான வழியில இருக்கும். இன்னும் இங்க அது நிலைநாட்டப்படல.
Now we have taken to Krishna consciousness with the aim of chanting Hare Krishna and going back to Godhead.
Hare Krishna japa seidhu meendum bhagavanude vasisthalathukku poi seranum endra nokathode namme indha krishna unarvu eduthirukkom.
That chanting can be done in any place, in any circumstance.
Hare Krishna japam endradhu endradhu endha idathilum endha soolnilaiyilum seiyapadalam.
Then again, why go to so much endeavor to make this farm project?
மறுபடியும் நம்ம கேட்கலாம், ஏன் இப்ப இவ்வளவு முயற்சி எடுத்து இந்த பண்ணை சமுதாயத்தை நம்ம தொடங்கணும்?
Well, there are several reasons for this, which Srila Prabhupada explained again and again and again. One thing is that the general situation in modern society is very materialistic. And not at all conducive for spiritual uplift. Is that echo function on?
Don't use the phone for recording.
What, is the echo function on the sound?
No?
Sounds like it. No echo. Okay. The whole atmosphere of modern life is work, get money, enjoy sense gratification.
நவீன வாழ்க்கையினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, கடினப்பட்டு உழைக்கணும், பணம் சம்பாதிக்கணும், அனுபவிக்கணும்.
Which is just the opposite to the Krishna conscious ethic.
கிருஷ்ண உணர்வுல இருக்கக்கூடியவங்க சிந்தனைக்கு முழுக்க மாறுபட்ட ஒன்றா இருக்கு.
In Krishna consciousness, we should live as simply as possible and maximize our time and our focus on spiritual uplift.
Krishna உணர்வுல நம்ம நம்முடைய நேரத்தை குறைச்சி, அதாவது நேரத்தை வந்து குறைச்சலா செலவிட்டு அதிக நேரத்தை வந்து கிருஷ்ண உணர்வுல செலவழிக்கணும்.
And living among materialistic people, that association is, it makes it very difficult for us to be focused on Krishna consciousness.
பௌதிகமான மக்களுக்கு மத்தியில வாழ்றது அப்படின்றது கிருஷ்ணர் மீதான கவனத்தை செலுத்துறதுக்கு சாதகமானதா இல்லை.
So one reason to have this community is so that devotees can live together and chant Hare Krishna together.
இது ஒரு காரணம், பக்தர்கள் எல்லாம் ஒற்றுமையா ஒரு இடத்துல வாழ்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுவதற்காக.
Without the contaminating effect of being among materialistic people.
பௌதிகமான மக்கள் இடத்துல வாழ்றது மூலமா கிடைக்கூடிய அந்த கலங்கம் இல்லாம இருக்கிறதுக்காக.
Who will say, why are you wasting your time chant Hare Krishna? Just go to a movie.
நீங்க கேட்கலாம், எதுக்கு ஹரே கிருஷ்ண ஜபம் பண்ணிட்டு நீங்க நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கீங்க, ஒரு சினிமாவுக்கு போலாமே.
Or even if they don't say anything directly to deprecate the devotees, just their whole mood is one of got to work hard and make progress and get money like this.
அவங்க நேரடியா அப்படி சொல்லலனால கூட பக்தர்களை வந்து உற்சாகம் இழக்க வைக்கணும் அப்படின்ற நோக்கத்துல ஆனா கடினப்பட்டு உழைக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த அவங்களுடைய மனோநிலையே வந்து முறையானதா இல்லை.
The whole atmosphere of the modern life drags one into sinful activities.
நவீன வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் மொத்தமும் எப்படி இருக்குன்னா ஒருத்தரை பாவகரமான வாழ்க்கையில ஈடுபட வைக்கிறது.
Meat eating, alcohol, tobacco, illicit sex, and on and on and on.
மாமிசம் சாப்பிடுறது, போதை பழக்கத்தில் ஈடுபடுறது, புகையில போடுறது, தகாத பாலுறவு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு.
So devotees want to live purely. Another very important purpose of establishing these communities, which we don't emphasize maybe much ourselves, is cow protection.
இன்னொரு மிக முக்கியமான ஒரு கருத்து இந்த பண்ணை சமுதாயத்தை நம்ம நிறுவ நினைக்கிறது அது அதிகமா இங்க வலியுறுத்தப்படுறதில்லை அது என்னன்னா பசுக்களை பராமரிக்கிறது.
Without cow protection, there cannot be any real human civilization.
பசு பாதுகாக்கப்படல அப்படின் போது உண்மையான மனித நாகரிகம் அப்படின்றது இருக்கிறதுக்கு வழி இல்லை.
But in modern India is probably kills more cows than any other country in the world.
இன்னைக்கு நவீன இந்தியால மற்ற உலகத்துல இருக்கிற மற்ற நாடுகளை காட்டிலும் அதிக பசுக்களை கொன்னுட்டு இருக்காங்க.
If only one cow was killed in India every 50 years, it would be a serious kalanka. What do you call that? Kalanka means dog. Yeah, what's the English word? Black spot, yeah. It would be a serious crime. Yeah, you could just say a serious crime.
50 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பசுவை இந்தியாவில் கொன்னா கூட அது வந்து ரொம்ப தீவிரமான ஒரு குற்றமா இருக்கும்.
But thousands are killed every day.
ஆனா ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பசுக்கள் கொல்லப்பட்டு இருக்கு.
And although Hindus in general have a feeling that this is not good, because of the money economy, it will go on.
இந்துக்களுக்கு அது முறையானது இல்லை அப்படின்றது உணர்ந்தாலுமே கூட பணம் இருக்கிறதுனால அதுக்காக அவங்க அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க.
Because everything is modern society is based on money instead of dharma, therefore cow slaughter will continue.
இன்னைக்கு நவீன சமுதாயம் தர்மத்துக்கு பதிலா பணத்தை சார்ந்து இருக்கிறதுனால இந்த பசு வதை அப்படின்றது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு.
Because people think when the cow is old and is not giving any milk, then I have to spend money, better to sell it, then I'll get some money.
ஏனா மக்கள் நினைக்கறாங்க பசு வந்து வயசாயி போடுச்சுன்னா பால் கறக்க மாட்டேங்குது அதுக்கு செலவழிக்கிறதுக்கு பதிலா அதை வித்துட்டு நாம பணம் வாங்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க.
And as a result, the whole atmosphere becomes completely sinful and polluted.
அதனுடைய விளைவு சூழ்நிலை மொத்தமும் பாவகரமானதா கலங்கப்பட்டதா ஆயிடுது.
People wonder why they're talking about stopping terrorism. why is there terrorism?
தீவிரவாதத்தை நிறுத்துறத பத்தி பேசுறாங்க. தீவிரவாதம்ன்றது என்ன?
Why do people stick a bomb around their waist and blow themselves up and kill 20 other people at the same time?
ஏன் மக்கள் வந்து இடுப்புல குண்டு வெடிகுண்டு வச்சிட்டு போய் அவங்களையும் கொண்டுட்டு சுத்தி இருக்கக்கூடிய இன்னும் 20 பேர் அவங்க கொல்றாங்க.
Because we're killing our mother, the cow, then we feel nothing about killing humans.
ஏன்னா அவங்க தன்னுடைய தாயான பசுவை கொல்றாங்க அதே சமயத்துல அவங்க மக்களை கொல்றதும் ஒரு பெரிய விஷயமா கருதுறது இல்லை.
So these are some of the many reasons for establishing these farm communities.
இந்த பண்ணை சமுதாயத்தை நிறுவறதுக்கான பல காரணங்கள்ல இது சில காரணங்கள்.
There should be simple living and high thinking.
இங்க எளிமையான வாழ்க்கை உயர்ந்த சிந்தனையோட இருக்கணும்.
Instead of modern life, there's no thinking about what is the purpose of life and simply a very complex and difficult way of life.
நவீன வாழ்க்கை வந்து இன்னைக்கு வாழ்க்கையுடைய குறிக்கோளை பற்றி சிந்திக்காம ரொம்ப சிக்கலானதாகவும் ரொம்ப கடினமானதாகவும் இருக்கு.
Now, to establish these communities, we find that it's often what we think is simple living is not so simple at all.
இப்போ இந்த பண்ணை சமுதாயத்தை நிறுவி எளிமையா வாழணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது அவ்வளவு எளிமையானதா தெரியல. இல்ல,
seems a lot more simple just to turn on a tap than to carry water 100 meters.
ஒரு பைப்பை திறந்து தண்ணி எடுத்துக்கிறது,
there we have,
100 மீட்டர் தூரத்துல இருந்து தண்ணியை தூக்கிட்டு வரதுன்றது,
there we have, there we have an example.
இங்க நீங்க உதாரணத்துக்கு பார்க்கலாம், தண்ணி தூக்கிட்டு வராரு.
Oh, I wish I could turn on a tap.
அவர் நினைக்கலாம் ஒரு பைப்பு திறந்தா தண்ணி வர மாதிரி இருந்தா பரவாயில்லையே அப்படின்னு.
And there are so many other things. If you just turn on the switch and the gas comes and you get, it's easy for cooking.
இமாரே நிறைய விஷயங்கள், சுவிட்ச் திருப்பினா அங்க வந்து கேஸ் வருது, சமைக்கிறதுக்கு அது சௌகரியமா இருக்கு.
Otherwise you have to collect firewood and then make sure it's dry and then cut it and burn it and then you get all this smoke if you don't have a good stove.
அப்படி இல்லனா விறகு பொறுக்கிட்டு வரணும், அதை காய வைக்கணும், அதை வெட்டணும், அதை எரிக்கணும், நல்ல அடுப்பு இல்லைன்னா புகையா வரும்.
Then you have to take all the ashes out afterward.
அதுக்கப்புறம் அந்த சாம்பல் எல்லாம் வெளியில எடுக்கணும்.
So how is it more simple? Well, actually it is more simple.
உண்மையில இது எளிமையானதுதான்.
Overall.
மொத்தத்துல பார்க்கும்போது.
Because to get the water in the tap, you have to have a pipe and you have to pay for it.
ஏன்னா பைப்பை திறந்து தண்ணி வேணும் அப்படின்னா அந்த பைப்பு திறந்த தண்ணி வர்றதுக்கு நீங்க அதுக்கு பணம் கொடுத்தாங்க.
And then again you are caught in the money economy.
பணம் பொருளாதாரன்ற சிக்கல்ல மாட்டிக்கிறீங்க.
Especially if you're in a remote place like this, if the washer goes on your tap, then the whole thing's useless and you there's to bring a plumber might take 1 week.
குறிப்பா இந்த மாதிரி ரொம்ப ஒதுக்குப்புறமா இருக்கிற ஊர்களில் வந்து நீங்க பைப்பை வச்சிருந்தீங்கன்னா ஒரு வாசர் போயிடுச்சுன்னா கூட ஒரு அது வேலை பார்க்கற கூட்டம் வரணும்னா ஒரு வாரம் கூட ஆகலாம் அதுக்கு.
And what to speak of more complex technology like a tractor, if something goes wrong then to get the spare part may take 1 month to come and in the meantime your whole plowing time has gone.
அதை விட இன்னும் சிக்கலான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப இந்த டிராக்டரை பயன்படுத்துறாங்க, அதுல ஏதாவது ஒரு பாகங்கள் பழுதாகி போச்சுன்னா அது வரத்துக்கு ஒரு மாசம் கூட ஆகலாம், அந்த சமயத்துல நீங்க உழ வேண்டிய நேரம் முடிஞ்சு போயிடும்.
And it's so expensive.
அது மட்டும் இல்ல, அது ரொம்ப விலை அதிகமானதும் கூட.
So then if you use a tractor you have to produce more crops to cover the expense.
அப்ப அந்த டிராக்டரோட பயன்படுத்துறது கடை அந்த செய்யக்கூடிய செலவை சரி பண்றதுக்கு நிறைய நீங்க வந்து விவசாயம் பண்ணணும்.
Which means you have to work harder, so you lost the simplicity.
அப்போ வந்து நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கணும், அதிகமா விவசாயம் பண்ணணும், அதிகம் உழைக்கணும், அப்ப எளிமையா வாழ்றதுன்ற அந்த நோக்கம் இழந்து போயிடும்.
To get all these facilities you need money, which means you have to work harder.
இந்த வசதிகள் எல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம கடினப்பட்டு உழைக்க வேண்டியிருக்கு.
So though it might seem like it's easier to have all these facilities, actually you have to end up working more.
பாக்குறதுக்கு சுலபமா இருக்கலாம், இந்த வசதிகள் எல்லாம் இருந்ததுன்னா சுலபமா இருக்கும் அப்படின்னு, ஆனா உண்மையிலேயே அது கஷ்டத்துல தான் போய் முடியுது.
So for spiritual life also in any age, not only in the modern age or in Kali Yuga, we should always live as simply as possible.
ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னா எந்த யுகத்திலையும், இந்த நவீன யுகம் மட்டும் கிடையாது, கலியுகம் மட்டும் கிடையாது, எப்பவுமே எளிமையான வாழ்க்கை வாழணும்.
The more we, the more things we have, the more we're attached to them.
எந்த அளவுக்கு அதிகமான பொருட்களை நம்ம வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு அதிக நம்ம அது மேல பற்று வளர்த்துக்கிறோம்.
And the more we have the desire to have more and more things.
எந்த அளவுக்கு நமக்கு அதிகம் இருக்க அந்த அளவுக்கு ஆசைகள் வளர்ந்துட்டே இருக்க அதிகம் அடையணும்னு விரும்புறோம்.
And you see, we'll have a cell phone and then someone will come and say, hey, I got the new latest cell phone with all more facilities.
உங்கிட்ட ஒரு செல்போன் இருக்கலாம், இன்னொருத்தர் வருவார், இங்க பாருங்க என்கிட்ட நவீனமா வந்த இன்னொரு செல்போன் இருக்கு, இன்னும் அதிக வசதிகள் இதுல இருக்கு.
And then you think, oh, I have to have the new latest best cell phone.
அப்ப நீங்க சொல்லலாம், அப்ப எனக்கும் வந்து சமீபத்தில் வந்த புது செல்போன் வேணும்.
And then you have to go and work to get some money, and then where's the simple living?
அப்போ மறுபடியும் நீங்க வந்து அது வாங்குறதுக்கு பணம் வேணும், பணம் வேணும்னா கடினமா உழைக்கணும்.
So simple living and high thinking is possible if we have the consciousness that just whatever we need, we shall take.
உயர்ந்த சிந்தனை எளிமையான வாழ்க்கை அப்படின்றது சாத்தியமானது, ஆனா அதுக்கு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பெறணும் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கணும்.
Don't take on anything more than we need for maintaining our body.
உடலை பராமரிக்கிறதுக்கு தேவையானது தவிர வேற எதையும் எடுத்துக்கொள்ள கூடாதுன்ற அந்த எண்ணம் இருக்கணும்.
And concentrate on our real need, which is to become Krishna conscious.
நம்முடைய உண்மையான தேவை கிருஷ்ண உணர்வு அப்படின்றதுல நம்மளுடைய கவனம் செலுத்தப்படணும்.
Now it's understood that people who are raised in city life have a completely different outlook on life.
இப்போ இது சம்பந்தமா நகரத்துல வாழக்கூடிய மக்களுக்கு முழுக்க வேறுபட்ட ஒரு பார்வை இருக்கு அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கிறோம்.
And even after taking to Krishna consciousness, although we have a general idea that we should concentrate on the goal of life, which is becoming Krishna conscious, we still have all this conditioning.
Krishna உணர்வை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் கூட கிருஷ்ண உணர்வு அடையிறது தான் நம்முடைய குறிக்கோள் அப்படின்னு இருந்தாலும் இருக்க வேண்டியதுக்கு பதிலா இந்த மாதிரி நிறைய தேவைகள் நமக்கு அவசியம் அப்படின்னு நம்ம வாழக்கூடிய நிலையில இருக்கும்.
So we think that, yeah, I'd like to be Krishna conscious, but what's the harm in having all facilities also?
நாம நினைக்கிறோம் கிருஷ்ண உணர்வு இருக்கிறது நல்லதுதான், ஆனா அதே சமயத்துல மற்ற வசதிகளோட இருக்கிறதுல என்ன கஷ்டம், என்ன தப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
In my Bhakti Shastri exam, we write that, yes, you can be Krishna conscious in any circumstance.
பக்தி சாஸ்திரி பரீட்சையில வந்து நம்ம எழுதலாம் எந்த சூழ்நிலையிலயும் நம்ம கிருஷ்ண உணர்வுல இருக்க முடியும் அப்படின்னு.
But you think, well, I'd rather be Krishna conscious in heaven than in hell.
நம்ம வந்து கிருஷ்ண உணர்வு வந்து சொர்க்கத்துக்கு மேல நரகத்துல கூட பெறலாம் அப்படி சொல்லலாம்.
And I think in heaven they probably have taps.
சொர்க்கத்துல வந்து பைப் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம்.
And cell phones.
செல் போன் கூட அங்க இருக்கலாம்.
So why are you asking me to go to this hell where there's no taps, and well, we still have our cell phones, but we're holding on to them.
அப்படி இருக்கு நீங்க என்ன நரகத்துக்கு போறேன்னு சொல்றோம், நான் வந்து அங்க செல் போன் இருக்காது, அங்க பைப் இருக்காது.
So to actually take up simple living and high thinking requires a changing consciousness.
அதனால உண்மையில எளிமையான வாழ்வு உயர்ந்த சிந்தனையோட வாழணும் அப்படின்னா அதுக்கு நம்முடைய உணர்வை மாற்றி அமைக்கணும்.
Which is possible if we understand the principle that we are meant for utilizing this human life for being Krishna conscious.
அது எப்ப சாத்தியம்னா இந்த மனித வாழ்க்கை கிருஷ்ண உணர்வு அடைறதுக்காக தான் அப்படின்றத புரிஞ்சுக்கும் போது.
Now some devotees live in the city.
சில பக்தர்கள் நகரத்துல வசிக்கிறாங்க.
Srila Prabhupada wanted city temples mostly for preachers.
சில பிரபுபாரு விருப்பப்பட்டது என்னவோ நகரங்கள்ல கோயில்கள் இருக்கணும், அது பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்காக.
And for devotees who have that kind of, they're fixed in that way of life, they can, householders also, they can live in the city.
Hello, பக்தர்கள் வந்து யாரு அவங்க கிருஷ்ண உணர்வுல நிலை பெற்ற இவங்களா இருக்காங்களோ அவங்களும் கூட நகரத்துல வாழ்ந்துட்டு அந்த பயிற்சி பண்ணலாம்.
But living in the city, you're going to have to suffer from the consequences of that.
ஆனா நகரங்கள்ல வசிக்கிறதுனால அதனுடைய விளைவுகளை வந்து நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கு, அதனால துன்பப்பட வேண்டியதா இருக்கு.
Which include bad association.
அது முறையில்லாத சகவாசம் எல்லாம் அதுல உள்ளடங்குது.
That your children will be subject to completely materialistic association and probably won't become very strong devotees.
உங்களுடைய குழந்தைகள் வந்து பௌதிகமான மக்களோட சகவாசத்தினால ஒரு பக்தரா ஆகாம போறதுக்கான சூழ்நிலை இருக்கு.
And in modern India, city life means a lot of hard work.
நவீன இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நகர வாழ்க்கை அப்படின்னா மிக கடினமா வேலை பார்க்கணும்.
Bifale Shevinu Kriparna Dura Jana Chapala Shuka Laba Lagi Re. Govinda Das Kaviraj, he penned these words some 500 years ago, approximately. A little less than 500, but they're more, seem to be more true now than they were then.
Govinda Das Kaviraj,
that we are uselessly serving useless people to get some temporary and insignificant happiness. So people are working long hours. A lot of stress. Now to set up these communities also requires a lot of work. But Srila Prabhupada's idea in making these communities was that ultimately when they're established, then devotees will have more time for hearing and chanting about Krishna. Because if we just produce what we need instead of producing extra, then we didn't need not work so hard. For instance, if your main crop is rice, then you have sowing, then replanting and harvesting and occasional weeding, but there are some times when there's a lot of work, but most of the time when the crop is growing, there's not much to do for that particular crop.
உதாரணத்துக்கு உங்களுடைய முக்கிய விவசாயம் நெல்லை விளைக்கிறது அப்படின்னா அந்த நெல்லை விதைக்கிறது அதை வந்து களை எடுக்கிறது அறுவடை பண்றது அது இது மாதிரி பல வேலைகள் இருக்கலாம் ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கும் அதுக்கப்புறம் மீதி நேரம் எல்லாம் நம்முடைய ஆன்மீகத்துக்காக நம்ம செலவழிக்கலாம்
And on a small piece of land, you can produce plenty of vegetables for your family. For one
family.
So, these farm projects are actually very important preaching projects.
You
may wonder, well, how is this preaching? It's preaching because we want to show people how to live a better way of life in Krishna consciousness. How we can be fully satisfied with very little material things. We can be far more satisfied by being happy in Krishna consciousness than people who have all so much money and so many things. And even on the material platform, we have we're in a better situation than many materialistic people. We can live in a very peaceful situation with much less tension. We have fresh food, fresh water, fresh air. Tasty, nourishing food as compared to what you get in this, especially in the Western world. The food has no... You get like these huge fruits and no flavor whatsoever because it's all artificially grown. I just saw something that there was a McDonald's hamburger, which was 20 years old. Somehow it was still there, and it still looked almost like it was new, because it's made like that with all the preservatives. It's all so artificial.
ஒரு ஹாம்பர்கர்ன்ற ஒரு பதார்த்தம் அது 20 வருஷமா அது வந்து இப்பவும் புதுசா செய்யப்பட்டது மாதிரியே இருக்கு. ஏன்னா அது செய்யறதுக்கு வந்து அவ்வளவு அது கெட்டு போறாம இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் அதுல வந்து பயன்படுத்திருக்காங்க.
This whole idea of having a fridge is actually militates against good health and good food.
நல்ல ஆரோக்கியம் நல்ல உணவு அப்படின்ற அந்த எண்ணத்தை வந்து வீணடிக்கிறதுக்காக தான் இந்த குளிர் சாதன பெட்டியே இருக்கு.
Traditionally in Indian homes, 3 times a day you'll cook fresh food every time.
பாரம்பரியமான இந்தியாவுல 24 மணி நேரம் எப்பவும் புதுமையா செய்யப்பட்ட உணவு தான் இருக்கும்.
But now they keep some vegetables in the fridge for 3 weeks.
ஆனா இப்போ வந்து அந்த ஃபிரிட்ஜ்ல வந்து 3 வாரத்துக்கு அந்த காய்கறிகளை வைக்கறாங்க.
And then when they cook something and they stick it in the fridge and then they eat it again later in the day or like 3 days later, 5 days later.
அதை சமைச்சு மறுபடியும் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 3 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சு சாப்பிட்றாங்க.
So nothing's fresh.
புதுசாக செய்யப்பட்டதுன்றது எதுவுமே இல்லைங்க.
So this is very important preaching.
அதனால இது மிக முக்கியமான ஒரு பிரச்சாரம்.
That people will come and see that, oh, these people, they're living without so many facilities, but still they're so happy and they're so spiritually fulfilled.
மக்கள் இங்கே வந்து பார்க்கும்போது இவ்வளவு வசதிகள் இல்லாமல் இவங்க ரொம்ப சந்தோஷமா ரொம்ப உற்சாகமா வாழ்ந்துட்டு இருக்காங்களே அப்படின்றத அவங்க பார்த்து ஏற்கப்படுவாங்க.
But the devotees who are establishing these communities should have some understanding of what we're doing and they're going to have to make some sacrifices.
ஆனா பக்தர்கள் யார் இந்த பண்ணை சமுதாயத்தில் வந்து வாழ்றாங்களோ அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்றத முதல்ல அவங்க உணரணும். அதுக்காக அவங்க சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கும்.
Just like building these buildings would not that would not be a normal practice in an established community to build so many buildings as you are doing now.
நீங்க பல கட்டிடங்களை கட்டிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி கட்டிடம் கட்டுறது அப்படின்றது சாதாரணமான மற்ற சமுதாயத்தில் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது.
So there's a lot of hard work to make some infrastructure.
நிறைய கடின வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கு இந்த மாதிரி கட்டிடங்களை கட்டுறதுக்கு.
But eventually we want to move to the platform of self-sufficiency.
ஆனா படிப்படியா நாம வந்து தன்னிறைவுக்கான ஒரு நிலையை நாம அடையணும்.
At present some devotees who are appreciative of this project, they're sending some funds to help it go along.
இப்போ இந்த திட்டத்தை பாராட்டக்கூடிய ஒரு சில பக்தர்கள் இந்த திட்டம் நிறைவேறணுன்றதுக்காக பண உதவி செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு சிலர்.
But the aim should be self-sufficiency as soon as possible.
ஆனா நம்முடைய குறிக்கோள் என்னவோ தனக்கு தானே தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடியதா இருக்கணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம்.
That means you eat only what you produce.
அப்படின்னா நீங்க என்ன இங்க உற்பத்தி பண்றீங்களோ அதை மட்டுமே சாப்பிடுறது.
You wear clothes that you produce.
நீங்க என்ன துணியை உற்பத்தி பண்றீங்களோ அதை மட்டுமே உடுத்துக்கிறது.
That means you have to produce the cotton, jute, hemp, wool, or silk, or whatever. And taking that raw material, you make thread, and then you make cloth, and you may make clothes out of that, the whole process from beginning to end.
அப்படின்னா பருத்தி, ஜூட், பட்டு இந்த மாதிரி பல பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணி அதுல இருந்து நூல் தெரிச்சு அதை வந்து துணியா நெய்து அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துறது இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு.
Kapra, you say kapra also. For clothing? Cloth?
Suni.
Oh, I heard the word kapra. It means something. I think hemp is not used for clothing in this country. Yeah? Means it's the same plant as bhang. Bhang, yeah. But that makes a very good fiber actually. Very first class fiber. Could do. Just hope the babas don't come around and start smoking it. What's this, an act of rebellion? We will have self. All the 4 all at once got put up here. What else? That means self-sufficient means in-house medical care.
தேவைகளை பூர்த்தி செய்து கொள்றது அப்படின்னா மருத்துவ ரீதியான வசதிகளை கூட நமக்கு நாமே தயார் செய்துக்கிறது.
Unless there's something very serious.
ரொம்ப தீவிரமான விஷயமா ஒரு சில வியாதியா இருந்தாலும் ஒழிய.
In-house education.
நம்ம வீட்டுக்குள்ளேயே கல்வியை கொடுக்கிறது.
And education need not be very much for most people.
கல்வி அப்படின்றது நிறைய நிறைய மக்களுக்கு அவசியம் இல்லாததா கூட இருக்கலாம்.
For instance, if someone's going to be a potter, he doesn't need to have a PhD.
போர்த்தர் மண்பான செய்ய போறார் அப்படினா அவருக்கு வந்து PhD பட்டம் அவசியம் இல்ல.
And actually he doesn't even need a SEC. What is that called? SSC. You don't need to read and write to be a potter.
அவர் வந்து எழுத படிக்க கூட தேவை இல்ல. SSLC கூட அவருக்கு தேவை இல்ல.
Or a farmer or a weaver.
அது ஒரு விவசாயியோ அல்லது நெசவு தொழிலாளிக்கோ.
And so on and so on and so on.
இந்த மாதிரி நிறைய பேருக்கு படிப்புன்றது அவசியம் இல்லாதது கூட.
There are many things which the money culture that we're used to facilitates, that we as devotees we're used to using in devotional service also.
இந்த பணம் அடிப்படையாக கொண்ட இந்த கலாச்சாரத்துல நிறைய விஷயங்கள் பக்தர்களும் கூட அதை பயன்படுத்துறாங்க.
Is there another word for it? Because when we say money culture, then you translate it as kalacha. But that kalacha means like a high culture, isn't it? We're talking about, it's more like jivan shaili. In just way of life, lifestyle. Is there another word? Because when we talk about the money culture, it's a very low kind. It's not, kalacha means something high, isn't it? Means something high. We're talking about culture here just as a way of life.
பணத்தை அடிப்படையாக கொண்ட இந்த வாழ்க்கை
lifestyle yeah. Way of life. When we say culture, it doesn't necessarily, you just automatically translate it as kalacha, but that means like a high culture, whereas we're just talking about a way of life. The word in English culture, it can mean high culture and it just can mean just a way of life. Whole way of life and thinking also. So we don't want to give it, so when we're talking about the money culture, we don't want to give it like it's something very high. Yeah, but the word culture in English, it can mean like high culture, even by their estimation. I mean like classical music and gentlemanly behavior. But it can also, you also talk about hippie culture, punk culture, which is very low also. So if you say someone's very cultured, that means that it's like high class. But you can also use the word culture without any sarcasm, you know, like that punk culture, yob culture. Yob means like an uncultured, very uncultured. So, anyway, you can think about it and try and think of another word. You can look up the word lifestyle. Even lifestyle is, maybe turn like yob culture. Yob is a word, it's the opposite of B-O-Y, it's Y-O-B. So it's young boys who, just like animals. Yeah. So, yeah, there are many things in the modern, in Hindi they say jivan shaili. Do you have any such word there?
Lifestyle,
yeah.
Money-based lifestyle.
Yeah. Like money-based lifestyle. So there are many things that we're used to taking advantage of in our devotional service also.
பணத்தை அடிப்படையிலான வாழ்க்கை முறை கூட மக்கள் இன்னைக்கு கிருஷ்ண உணர்வில் இருக்கக்கூடிய பக்தர்களும் வந்து பயன்படுத்துறது உண்டு ஒரு சில விஷயங்களை.
Just like for instance, we may be sitting here in class one morning and the speaker speaks about Chaitanya Mahaprabhu's pastimes in Puri.
ஒரு நாள் இங்க நம்ம காலையில உட்காந்து வகுப்புல கேட்டுட்டு இருந்தோம். அந்த வகுப்பை கொடுத்தவர், அந்த உபன்யாசம் கொடுத்தவர் பூரியில நடந்த சைத்தன்ய மகாபிரபுடைய லீலையை பற்றி பேசுறார்.
And how Jagannath is presiding in Puri with his brother Balabhadra and his sister Subhadra.
எப்படி ஜெகநாத் புரியில ஜெகநாதர் அவருடைய சகோதரர் பாலபத்ரா அவருடைய சகோதரி சுபத்ராவோட இருந்துட்டு இருக்கார்.
And someone said to them, I say, oh yes, I went and it was so nice to have the darshan of Jagannath, Subhadra, Baladev.
அப்ப ஒருத்தர் சொன்னார், ஆமா நான் அங்க போயிருந்தேன், அங்க ஜெகநாத் பாலதேவ் சுபத்ரா வந்து தர்சனம் பண்ண ரொம்ப அருமையா இருந்தது.
And you may think, well, I'd like to go also.
அப்ப நீங்க நினைக்கலாம், ஓ நான் கூட அங்க போக விருப்பப்படுறேனே.
And it's quite common that groups of devotees from various parts of India, ISKCON devotees, they go on a group tour to Puri or Mayapur, Vrindavan, Tirupati and so many famous holy places.
இது பொதுவான விஷயம். இப்ப பக்தர்கள் ஒரு குழுவா சேர்ந்து பூரிக்கோ மாயப்பூருக்கோ விருந்தாவனத்துக்கோ திருப்பதிக்கோ யாத்திரை போறதுன்றது ஒரு பொதுவான விஷயம்தான்.
But if we've cut out of the money culture, then we don't have money to go.
ஆனா இந்த பணத்தை அடிப்படையிலான இந்த வாழ்க்கை முறையை நம்ம முழுக்க வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம இந்த யாத்திரை போறதுக்கெல்லாம் பணம் அவசியமானதா இருக்கு.
And we're used to using mobiles.
நாம மொபைல் போன்லாம் பயன்படுத்துறது பழகினவங்க.
Which seems very convenient.
அது வந்து நமக்கு சௌகரியமானதா இருக்கு.
If someone's on the other side of a field, or you can just use your phone to contact them.
நம்ம நிலத்துல இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடியவரோட தொடர்பு கொள்ளணும்னா உடனே போன்ல நம்ம கூப்பிட்டு பேசலாம்.
I remember in the time I stayed in the villages in Bengal that it was a common thing that someone would call out with a very loud voice. They'd call out to someone who you can just see them in the distance, just a small figure in the distance, and they'd call out in very loud voices, and that's a method of communication, by shouting from you know, like half a kilometer away or something. Whistling, not in Bengal, that's considered very low class. Maybe in UP, is it? Here in Tamil Nadu they whistle.
Oh, whistling call, is considered very loud.
Okay. Whistling is considered very inauspicious. It attracts all low class ghosts and rakshasas.
Now from cinema they
picked it up. Previously they would not do that. Eh? All of India, no one would whistle.
நான் வந்து வங்காளத்தில் இருக்கும்போது அங்கே கிராமத்தில் மக்கள் பார்ப்போம், ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை கூப்பிடணும் அப்படின்னா ரொம்ப சத்தம் போட்டு அவரை கூப்பிடுவார். ரொம்ப நல்லா சத்தமாக கூப்பிட்டாருன்னா அங்கிருந்து அவர் திரும்பி பார்ப்பார். அப்புறம் அந்த மாதிரி தான் அவங்க வந்து ஒருத்தரோட
ஹே விஷ்ணு கதாய் ஆச்சீஷ் ஆம் ஜஸ்ட்
ரொம்ப சத்தமா அவங்க வந்து பேசிக்கோங்க.
Where are you? Come here.
விஷ்ணு எங்க இருக்க? இங்க வா அப்படின்னு ரொம்ப சத்தமா பேசுவாங்க.
Call out like this. Not that they'd have any like conversation, but just like some basic communication.
அவங்க வந்து நிறைய பேசிக்கிறாங்க அப்படின்றது இல்ல, ஒரு சில விஷயங்கள் ஒரு சில வார்த்தைகளை வந்து பகிர்ந்துக்குவாங்க.
And you can also, it's very